நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ரைசல், வணக்கம் ரேணுகா, வணக்கம் செல்வி,
வணக்கம் சஞ்சயன்.
வணக்கம் சஞ்சயன், நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம் சஞ்சயன், அனைவருக்கும் வணக்கம்.
கடந்த வருடம் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட முடிவுகளை புள்ளிவிவரத்துறை 2-3 வாரங்களுக்கு முன் வெளியிட்டிருந்தது. அது குறித்து இன்று கலந்துரையாட வந்திருக்கிறோம் இல்லையா?
ஆமாம் சஞ்சயன், தோராயமாக 100,000 தமிழர்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்று அந்த முடிவுகள் சொல்லுகின்றன இல்லையா?
ஆனா அந்த விரிவான தரவுகளை பாக்குறதுக்கு முதல்ல ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் இங்கே வசிக்கிறார்கள், எப்படியானவர்கள், அவர்களது வயது போன்ற விவரங்களோடு நாங்கள் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன்.
உண்மைதான், அதாவது இப்ப வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்கள் அல்லது தரவுகள் எல்லாம் ஓரளவு தொகுக்கப்பட்ட அல்லது கன்சாலிடேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிரிலிமினரி, அதாவது ஒரு முன்னோட்ட ஒரு தகவல் தானே தவிர இதுதான் கடைசி தகவல் அப்படின்னு சொல்ல முடியாது.
சரி, அப்படி என்றால் இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
கிட்டத்தட்ட 25.5 மில்லியன் மக்கள். சரியான எண்ணிக்கை என்று சொல்வதென்றால் 2,54,22,788 பேர். எங்க 4 பேரையும் விட்டால் 784 பேர் வாழ்வதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது.
சஞ்சயன், இப்ப அதுல ஆஸ்திரேலியர்கள் வந்து பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சொல்ற மாதிரி முதல் அல்லது இரண்டாம் தலைமுறை குடியேற்றவாசிகள் அவங்கதான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா?
ஆமா, அந்த தரவுகளை பார்த்தால ரைசல் சுமார் அரைவாசி பேர், அதாவது 48% அதிகமானவர்களுடைய பெற்றோர் வெளிநாடு ஒன்றில் பிறந்திருக்கிறார்களாம்.
அது மட்டுமில்லை ரேணுகா, அதே போல் கால்வாசி பேர், அதாவது 27.6% வெளிநாடு ஒன்றில் பிறந்தவர்களாகும்.
இது எதை காட்டுகிறது ரைசல்?
அதாவது முதல்ல சொல்லியாச்சே, இந்த நாட்டுல இருப்பவர்களில் பாதிக்கும் அதிகமானவர்கள் முதலாம் அல்லது இரண்டாம் தலைமுறை குடியேற்றவாசிகள் இல்லையா?
ஆமா, இந்த நாட்டில் வசிப்பவர்களிலே மிக அதிகமானோர் இங்கே பிறந்தவர்கள், அது நாம் எதிர்பார்க்கக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக இங்கிலாந்தில் பிறந்தவர்கள். இந்தியா வந்து 3வது இடத்திற்கு வந்திருக்கிறது ரைசோ. சீனா மற்றும் நியூசிலாந்தை பின்தள்ளி இந்தியாவில் பிறந்தவர்கள் தற்போது 3வது இடத்தில் வந்திருக்கிறார்கள்.
சஞ்சயன், இதுல நான் ஒன்றை கவனித்தேன், அதாவது எந்த நாட்டில் பிறந்தோம் என்பதை குறிப்பிடாதவர்கள் இங்கிலாந்தில் பிறந்தவர்களை விட 1.5 மடங்கு அதிகம் இல்லையா?
ஆமாம்.
அதே போன்ற ஒரு சுவையான செய்தி தெரியுமா, 92 பேர் தாங்கள் கடலில் பிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
பிறக்கல, சரியான தகவல் தான். இன்னும் நம்ம நேர்களை பொறுத்த அளவுல சில தரவுகளை வந்து கொஞ்சம் கேட்க சுவையான தரவுகளாக இருக்கு. அப்படின்னா இப்ப ஆஸ்திரேலியால பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா 17 மில்லியன், 17 மில்லியன்னா 1,70,00,000 பேர் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவில் பிறந்தவர்கள் 673,352 பேர். அதுபோல இலங்கையில் பிறந்தவர்கள் 131,904 பேர். நம்ம மலேசியாவையும் சிங்கப்பூரையும் விடக்கூடாது. மலேசியாவில் வந்து 165,616 பேரும் சிங்கப்பூரில் 61,056 பேரும் பிறந்துள்ளார்கள். இது கொஞ்சம் சுவையான தரவு தான் இல்லையா?
அதே போல ரைசல், நீங்கள் கூறியவர்கள் எப்போது இங்கே ஆஸ்திரேலியாவிற்கு வந்தார்கள் என்பதையும் புள்ளிவிவரத்துறை சேர்த்திருக்கிறது. அதிலே சில குறிப்பிடத்தக்க தரவுகளை பார்த்தால் 2001 ஆம் ஆண்டிலிருந்து 2010 ஆம் ஆண்டு, அது ஒரு 10 ஆண்டு கால பகுதியில் 200,000 அதிகமான இந்தியாவில் பிறந்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை 2016 ஆம் ஆண்டிலிருந்து 1 வருஷத்துக்கு சுமார் 50,000 என்று அதிகரிச்சு கோவிட் பெருந்தொற்று காலத்திலே அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்திருக்கிறது ரைசல்.
இதே போன்ற பேட்டர்ன் இலங்கையிலிருந்து வந்தவர்களிடையேயும் இருக்கிறதா சஞ்சயன்?
ஆமாம், ஓரளவு தெரிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ரேணுகா. 2010 ஆம் ஆண்டிலிருந்து இங்கே ஆண்டொன்றுக்கு சுமார் 5,000 பேர் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை ஒரு உச்சத்தை 2019 ஆம் ஆண்டு 7,000 என்ற எண்ணிக்கையை தொட்டது. ஆனால் இதே போல கோவிட் பெருந்தொற்று காரணமாக இலங்கையிலிருந்து வந்தவர்கள் எண்ணிக்கையும் ஒரு பெரிய சரிவை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது.
சரி சஞ்சயன், இலங்கை இந்தியா என்று சொல்லுகிறீர்கள், இதில் எத்தனை பேர் தமிழர்கள் என்று சொல்லவில்லையே, அதைத்தானே நமது நேயர்கள் கேட்க விரும்புவார்கள்.
உண்மைதான் செல்வி, ஆனால் புள்ளிவிவரத்துறை சேர்த்துள்ள தரவுகள் அனைத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால்தான் எத்தனை தமிழர்கள் என்பது தெரிய வரும். ஆனால் அந்த தரவுகள் அக்டோபர் மாதத்துக்கு பின்னர் தான் அவர்கள் வெளியிடுவார்கள்.
அப்ப வீட்டில் ஆங்கிலம் அல்லாத வேறு எந்த மொழி பேசுகிறார்கள் என்ற தரவை வைத்து நாங்கள் எத்தனை தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாதா?
சொல்லலாம், ஆனால் அது உண்மையில் மிக சரியான தொகையாக இருக்காது ரேணுகா. எல்லா தமிழர்களும் தாம் வீட்டில் தமிழ் பேசுகிறோம் என்று அடையாளப்படுத்துவதாக எனக்கு தெரியவில்லை.
அடையாளத்தை துரைத்த முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுற வேண்டியதுதான் இல்லையா சார்?
அவர்களது பூர்வீகம் தமிழாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிலர் வீட்டில் ஆங்கிலம் மட்டுமே பேசுகிறோம் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள், அது ஓரளவு தெரிகிறது.
அப்படியானால் ஆஸ்திரேலியாவில் வாழும் மொத்த தமிழர்களின் எண்ணிக்கை என்ன என்று எமக்கு எப்போது தெரிய வரும்?
வீட்டில் பேசுகின்ற மொழி, பூர்வீகம், பிறந்த நாடு, தாய் அல்லது தகப்பன் பிறந்த நாடு, இது போன்ற தரவுகள் எல்லாவற்றையும் வைத்து ஆராயும் போது, இது வந்து அக்டோபர் மாதத்தில் போஸ்ட்கோட் அடிப்படையில் நமக்கு தெரிய வரும். அப்படி ஆராய்ந்து பார்த்தால்தான் நமக்கு உண்மையாக இத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது சரியாக தெரிய வரும்.
ஆனால் வீட்டில் தமிழ் மொழி பேசுபவர்களாக சுமார் 95,404 பேர் தங்களை அடையாளப்படுத்தியுள்ளார்கள் சஞ்சயன், அவர்கள் தமிழர்கள் இல்லையா?
இல்ல, அதாவது இப்ப 95,000 பேரும் தமிழர்கள் தான், உண்மைதான். இப்ப சஞ்சயன் சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப அவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் அப்படின்னு இல்ல, தமிழ் பேசாத தமிழர்களும் இருப்பாங்க, அந்த தரவு வந்து தெரியல.
சரியாக சொன்னீர்கள் ரைசல், வீட்டிலே ஆங்கிலம் அல்லாத வேறு மொழியை பேசுபவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 800,000 அதிகரித்திருக்கிறது கடந்த கணக்கெடுப்பிற்கும் இந்த கணக்கெடுப்பிற்கும் இடையிலே. அதிலே மொத்தமாக 5.5 மில்லியனை அந்த இலக்கம் தாண்டி இருக்கிறது. இதிலே சுமார் 100,000 பேர் தமிழ் பேசுவதாக கூறியிருக்கிறார்கள்.
ஆமாம், வீட்டில் ஆங்கிலத்தை தவிர வேறு மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கையில் மாண்டரின் மொழி மிகவும் பொதுவான மொழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக அரபு மொழி காணப்படுகிறது.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் கடந்த வருடம் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்ட முடிவுகள் குறித்து கலந்துரையாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
நம்ம இப்ப தமிழ் மொழி பேசுறவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை தமிழர்கள் தமிழ் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற தரவு இருக்கா? இல்ல
இருக்கு ரைசல், நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை எடுத்தால் அதிலே 38,000 பேர் இருக்கிறார்கள், சுமார் 38,000 சற்று அதிகமாக. விக்டோரிய மாநிலத்திலே 34,000, குயின்ஸ்லாந்து மாநிலத்திலே 7,000, தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்திலே 3,000, மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்திலே சுமார் 9,000, டஸ்மேனியாவில் 461 பேர், நார்தர்ன் டெரிட்டரி இதிலே 544 பேர், கேன்பரா ACT பிராந்தியத்திலே 2,400 பேர் இருக்கிறார்கள் ரைசல்.
இந்த ஒவ்வொரு மாநிலங்களையும் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இந்த நகரங்கள்ல வந்து அதிகமான தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தரவு இருக்கா?
அப்படி ஒரு தரவு வந்து நான் SBS சென்சஸ் எக்ஸ்ப்ளோரரை அவர்கள் செய்திருந்தார்கள். அதாவது நாங்கள் வசிக்கின்ற பகுதிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக SBS சென்சஸ் எக்ஸ்ப்ளோரர் என்ற ஒரு தரவு, ஒரு வழிகாட்டியை SBS வெளியிட்டிருந்தது. அந்த தரவின்படி ரைசல், வென்வர்த்வில், தூங்காபி, பரமெட்டா, வெஸ்ட்மீட், பெண்டில் ஹில், கிரவின், செவன் ஹில்ஸ், பிளாக் டவுன், இவ்வளவு பகுதிகளும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதிகளாக இருக்கின்றன. விக்டோரியாவை பொறுத்தவரையில் கிளென் வெவலி, பாயிண்ட் குக், டாண்டினாக், இந்த மூன்றும் இந்த முதல் 10-11 பகுதிகளுக்குள் வருகின்றது.
ஒன்றை நாங்கள் மனதில் வைக்க வேண்டும், தமிழ் பேசுவதாக கூறியவர்கள் தான் இந்த எண்ணிக்கை.
அதே நேரம் பஞ்சாபி மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 239,000 பேர் வீட்டில் பஞ்சாபி மொழியை பயன்படுத்துகிறார்களாம். இது வந்து 2016 ஒப்பிடுகிற போது 80% அதிகமாக அது கூடியிருக்கிறது.
உண்மைதான் ரேணுகா, பஞ்சாபி மொழி பேசுபவர்களிலே அதிகமானவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள், அது எங்களுக்கு தெரியும். அதனால் தான் மதங்களை எடுத்துக்கொண்டால் 2016 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது சீக்கிய மதத்தவர்கள் 67% அதிகரித்துள்ளார்கள்.
எந்த மதத்தையும் சாராதவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கிறவங்க, அந்த எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகரித்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வாசித்தனே.
அது உண்மைதான் ரைசல், அப்படி இருந்தாலும் 8% சரிவை கிறிஸ்தவ மதம் சந்தித்திருக்கிறது. ஆனால் அதுதான் இன்னமும் மிகவும் பொதுவான மதமாக தொடர்கிறது. 43.9% மக்கள் கிறிஸ்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது வந்து 2016 52.1% 2011 61.1% காணப்பட்டிருக்கிறது.
விகிதாச்சாரத்தில் இந்த எண்ணிக்கை குறைந்து வந்துள்ளது இல்லையா ரேணுகா? ரைசல் சொன்னது போல 38.9% தமக்கு மதம் இல்லை என்று தெரிவித்துள்ளனர்.
இந்து மதம் 2.7% அதிகரித்திருக்கிறது. அதே போன்று இஸ்லாம் சமயம் 3.2% உயர்ந்திருக்கிறது.
2016 2021 இடைப்பட்ட காலத்திலே இங்கே உள்ள மக்கள் தொகை சுமார் 9% அதிகரித்திருக்கிறது. இந்த பின்னணியில் வைத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்தால் தான் மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது 9%, மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் கூடியிருக்கிறது குறைந்திருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்கலாம்.
சரி, மதங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் அவர்களது பூர்வீகம் அல்லது பரம்பரை என்ன என்பதை மாற்ற முடியாது அல்லவா?
ஆமா, மாற்ற முடியாது செல்வி. இப்ப வம்சாவளியை பொறுத்த அளவுல முதல் 5 இடங்கள்ல தொடர்ந்தும் ஆங்கிலேயர் அல்லது இங்கிலீஷ், 2வது ஆஸ்திரேலியர், 3வது ஐரிஷ், 4வது ஸ்காட்டிஷ், 5வது சீனர்கள் அப்படின்னு அவங்க நிலையை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
மொத்தமா தமிழ் பூர்வீகம் கொண்டவர்கள் என சுமார் 75,000 பேர் தங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள்.
ஆமா ஆமா, இப்ப இந்திய தமிழர்கள் அப்படின்னு ஒரு 1,866 பேர், இலங்கை தமிழர் அப்படின்னு ஒரு 6,775 பேர், தமிழர் அப்படிங்கிற மாதிரி வேறு எந்த அடைமொழி இல்லாம 66,375 பேர் இப்படி தங்களை அடையாளம் காட்டியுள்ளார்கள்.
சந்தேகம், அது எப்படி சாத்தியம்? அதாவது 95,000 பேர் வீட்டில் தமிழ் பேசுகிறார்கள், ஆனால் சுமார் 66,000 பேர் தான் தம்மை தமிழர் என்று அடையாளம் காட்டியுள்ளார்கள். சுமார் 30,000 தமிழ் பூர்வீகம் கொண்டிராவிட்டாலும் வீட்டில் தமிழ் பேசுகிறார்கள் அப்படியா?
நல்ல கேள்வி.
விட தெரியலன்னா உடனே நல்ல கேள்வின்னு சொல்லிட வேண்டியது.
கணக்கில சில பேர் இல்லை என்றது தெரிகிறது ரைசல், ஆனால் ஏன் என்பது தற்போது தெரியாது. நான் முன்னரே சொன்னேன் அல்லவா, இந்த தரவுகள் எல்லாம் நுணுக்கமாக சேகரித்திருக்கிறார்கள். இது அக்டோபர் மாதம் தான் மேலதிக தரவுகள் வெளியாக இருக்கின்றன.
இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த கணக்கெடுப்பில் முதல் முறையாக நீண்ட கால நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையும் கணக்கிடப்பட்டுள்ளது.
8 மில்லியன், அதாவது ஒரு 80 லட்சத்துக்கும் அதிகமான ஆஸ்திரேலிய மக்கள் நீண்ட நாள் நோய் நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக இந்த சென்சஸ், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கண்டுபிடிச்சுள்ளது.
குறிப்பா பார்க்க போனா 22 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உளவியல் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று 21 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுக்கு மூட்டு வலி இருக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுக்கு அஸ்மா இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
இப்படி நீண்ட நாள் நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களிலே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன.
இன்னொன்றை நான் அவதானித்தேன், அதாவது முதல் முறையாக 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் சிங்கிள் பேரண்ட், அதாவது ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் என்று பதிவாகி உள்ளது. அதில் 80% அல்லது ஒவ்வொரு 5 ஒற்றை பெற்றோரில் 4 பேர் பெண்களாக இருக்கிறார்கள்.
செல்வி, அது மட்டும் இல்ல, இப்ப குடும்பங்கள்னு எடுத்துக்கிட்டா சுமார் 55 லட்சம் அல்லது 5.5 மில்லியனுக்கும் அதிகமான தம்பதியினருடனான குடும்பங்கள் இந்த எண்ணிக்கையில சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த அதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள், அதாவது 53% குடும்பங்கள் குழந்தைகளோடு வாழ்கின்றார்கள்ங்கிறது இன்னொரு தகவல்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகும் போது வீடுகள் அல்லது குடியிருப்புகளின் எண்ணிக்கையும் 1% அதிகரித்திருக்கிறது. 2016 கணக்கெடுப்பில் 95.1% இருந்த எண்ணிக்கை 2021 கணக்கெடுப்பில் 96.1%, அல்லது சுமார் 10.85 மில்லியன் குடியிருப்புகளின் தரவுகளை உள்ளடக்கி இருக்கிறது.
சஞ்சயன், இந்த எண்ணிக்கைகள் எல்லாமே, அதாவது இந்த குடியிருப்புகள் நிலையில் அக்டோபரில் மேலதிக தரவுகள் வெளியாகும்.
அப்படி வெளியிடுவது தனிப்பட்டவர்களின் தரவுகளை பகிரங்கப்படுத்துவது மாதிரி ஆகிவிடும். போஸ்ட்கோட் இருக்கு இல்லையா, அந்த அளவில் தான் தரவுகள் வெளியாகும் செல்வி, தனிப்பட்டவர்களுடைய முகவரி அளவில் வெளியாகாது.
தர பில்டப் பார்த்தானா அடுத்த தரவுகள் வெளியான பின்னர் இது போன்ற ஒரு கலந்துரையாடலும் எதிர்பார்க்கலாம் அப்படியா?
ரைசல், நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ இல்லையோ அது நேயர்கள் எதிர்பார்ப்பார்கள் இல்லையா?
சரி, அப்படி என்றால் நாங்கள் அப்பொழுது தொடருவோம். இந்த உரையாடலை நாங்கள் இப்பொழுது முடித்துக் கொள்ளலாம் இல்லையா?
ஆமா, நன்றி செல்வி, நன்றி ரைசல், நன்றி ரேணுகா. உங்களது நேரத்திற்கும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி.
நன்றி அனைவருக்கும், நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி,
நன்றி, நன்றி நேயர்களே.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.